கடந்த வாரத்திலே சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். அதிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த செய்தியை முழுவதுமாய் கொடுக்கிறதற்கு நேரம் இங்கே போதவில்லை. ஆகையினாலே நம்ம டைம்க்கு எல்லாரும் உங்களை அனுப்ப வேண்டும் என்கிறதுனாலே அந்த செய்தியின் ஒரு பகுதிக்குள் இருக்கும் பொழுதே நேரம் முடிந்ததுனாலே நான் அப்படியே முடித்து அந்த தொடர்ச்சியை அடுத்த வாரம் சொல்லுகிறேன் என்று சொல்லி உங்களோடு சொன்னேன். இப்பொழுது அதை நாம் தொடரப்போகிறோம். எடுத்து வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4:4.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடந்த வாரத்தில் ஒருவேளை வராதவர்களுக்காக சில காரியங்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணிட்டு பின்பு நான் தொடர விரும்புகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஒரு தேவ பிள்ளை என்னைக்குமே எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆனால் அந்த எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிற காரியத்தில் அது எங்கே அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும் என்பதையும் வேதம் சொல்லுகிறது. இந்த ஒரே வசனத்தில் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்க வேண்டும். அப்ப கர்த்தருக்கு வெளியில கூட சந்தோஷமா இருக்க முடியும். ஆகையினாலதான் கர்த்தருக்கு உள்ளே நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. சந்தோஷம் என்று சொல்லும் பொழுது இரண்டு விதமான சந்தோஷங்கள் இருக்கிறது. ஒன்று கர்த்தருக்குள், கர்த்தருடைய காரியத்திற்குள் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம், அது கர்த்தருடைய சந்தோஷம். இன்னொன்று பாவ சந்தோஷம். உலகத்திலே கிடைக்கிற பொருட்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், உலகத்திலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், பணம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆஸ்தி நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், பாவம் சந்தோஷத்தை கொடுக்கும். இதெல்லாம் பாவ சந்தோஷங்கள். ஒருத்தன் குடிக்கிறான், சந்தோஷத்தை அனுபவிக்கிறான், உலகத்தை மறக்க போறேன்னு சொல்லி குடிக்கிறான், பாவ சந்தோஷம். ஒருவர் இன்னொரு தவறான காரியத்தை செய்யறாங்க, அதனால ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது, அதற்காக செய்கிறார்கள். அப்போ இந்த பாவ சந்தோஷம், இந்த பாவ சந்தோஷத்திற்கும் கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது. வார்த்தை தான் சந்தோஷம்ன்ற வார்த்தை தான் ஒன்னே தவிர ரெண்டுமே டோட்டலா டிஃபரெண்ட் ஆனது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். இது நிரந்தரமான சந்தோஷம். கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் நிரந்தரமானது. இந்த உலகத்திலே எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், அந்த கர்த்தருக்குள் இருக்கிற அந்த சந்தோஷம் நமக்குள் அனுபவத்தில் பார்க்க முடியும். இந்த உலக வாழ்க்கை நமக்கு அப்படி முடியும் பொழுதும், ஒரு செகண்ட் அந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை முடியும் பொழுதும் அந்த சந்தோஷம் பல மடங்கு அதிகமாக கண்டினியூ ஆகும். அது நித்திய சந்தோஷத்திற்குள் போயிடுவோம். நித்தியத்திற்குள் போகும் பொழுது அந்த பரலோக சந்தோஷம் இதைவிட இந்த உலகத்தில் இருக்கிற நாம் அனுபவித்த தேவ பிரசன்னத்தை பார்க்கிலும் பல மடங்கு அதிகமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்குள் நம்ம பிரவேசிச்சிருப்போம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள் நம்ம போகும் பொழுது அது நமக்கு நிரந்தரமானதா இருக்கிறது. கர்த்தருக்குள் நம்ம சந்தோஷமா இருக்கிறது நம்மை நிரந்தர சந்தோஷத்திற்குள் நம்மை கொண்டு செல்லும். அது போல இன்பமானது எதுவுமே கிடையாது. நீங்க வேதத்தில் நீங்க என்னுடைய சப்ஜெக்ட் இல்ல, நான் உங்களுக்கு சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 7 நீங்கள் 55 அதுக்கு பிறகு வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே ஸ்தேவான் கல்லறியப்படுகிறார், அவரை கல்லறியறாங்க. பெரிய பெரிய கற்களை எடுத்து அவர் மேல் மூர்க்கமா எரியறாங்க. எவ்வளவு ஒரு கொடுமையா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் அவரோ வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார், ஆவியினை நிறைஞ்சார். பரிசுத்த ஆவியானவர் ஸ்தேவான் மேல் நிறைஞ்சிருந்தார். அந்த ஆவி நிறைவோடு வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டதை பார்க்கிறார். தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். தேவனுடைய அந்த மகிமையின் வலது பாரசத்தில் தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறதை பார்க்கிறான். மேல கல்லடிக்கிறது அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. எவ்வளவு ஒரு கொடுமையான சம்பவம் உலகத்தில் அவனுக்கு நடக்குது. ஆனால் அந்த பரம சந்தோஷத்தை அவன் பார்க்க ஆரம்பித்த உடனே இந்த உலகத்தில் அவனுக்கு ஏற்பட்ட அந்த பாடு, அந்த கொடுமை அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. உடனே அதை வர்ணிக்கிறான். ஓ, தேவனுடைய மகிமையை நான் பார்க்கிறேன். வானங்கள் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். தேவனுடைய மகிமையை பார்க்கிறேன். அவருடைய வலது பாரசத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் நிற்கிறதை பார்க்கிறேன். அதை சொன்ன உடனே இன்னும் கல்லறியிறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. ஆண்டவரே, இவருடைய பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லி இவர்களுக்காக ஜெபித்து விட்டு அவன் மகா பெரிய சந்தோஷத்திற்குள் அவன் கடந்து போயிட்டே இருக்கிறான். அப்போ பரம சந்தோஷத்திற்குள் அவன் போகும் பொழுது அவனுக்கு எந்த காரியங்களும் அவன் டிஸ்டர்ப் பண்ணல. அதுதான் ஆவிக்குரிய சந்தோஷம். இன்னொன்று பாவ சந்தோஷம். அதை நம்ம கடந்த மாத வாரத்தில் நான் சொன்னேன், படிக்க வேண்டாம். எபிரேயர் கடிதல நிருபம் 11 அதிகாரத்திலே 24-25 வசனங்களிலே பார்க்கும் பொழுது மோசேயுடைய வாழ்க்கையில் முதல் 40 அவன் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தான். ராஜ அரண்மனையிலே வாழ்க்கை, அரண்மனையிலே கிடைக்கிற எல்லா மதுபானங்களையும் அவன் குடிச்சிருப்பான். அரண்மனையில் இருக்கிற எல்லா விதமான மேன்மைகளை அனுபவித்திருப்பான். எல்லா விதமான வசதிகளை அனுபவித்திருப்பான். வேலைக்காரர்கள் வசதிகள், விதவிதமான உணவுகள் எல்லாம் இருந்தது. பாவ சந்தோஷம். ஆனால் 40 பொழுது கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். அவனை வனாந்திரத்துக்கு அனுப்பினார். அடுத்த 40 அவன் கொடிய வனாந்திரத்திலே பாடுகளை அனுபவித்தான். அதற்கு அடுத்த 40 தேவனுடைய ஜனங்களை நடத்தக்கூடிய ஒரு ஊழியக்காரனாய் அநேக பாடுகளின் நடுவிலே கர்த்தருடைய ஊழியத்தை அவன் செய்தான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மோசே அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் அவன் நோக்கமாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த உலகத்திலே பார்க்கும் பொழுது பாவ சந்தோஷம் என்கிறது ஒன்று இருக்கிறது. அதற்கு வேதம் என்ன சொல்லுது? அநித்தியமான பாவ சந்தோஷம். அது நித்தியமானது கிடையாது, அநித்தியமானது, டெம்பரவரி. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க உலகத்துல வசதி இருக்குது, லைஃப ஜாலியா என்ஜாய் பண்ணணும்ன்றாங்க. அது தெரியல அவங்களுக்கு, அது அநித்தியமானதுன்னு தெரியல. ஒருவேளை அவங்க ஹோல் லைஃப் அதை என்ஜாய் பண்ணலாம். கண்ணை மூடணும்னு என்ன ஆக போகுது? மகா கொடிய வேதனை காத்திருக்கிறது. அவங்க நினைக்கிறாங்க இந்த உலகத்துல வாழ்க்கை அவ்வளவுதான் நினைக்கிறாங்க. இந்த உலகத்துல ஒருவேளை உயிர் இருக்கிற வரைக்கும் கூட ஒருவேளை அவங்க அனுபவிக்கலாம். ஆனா அது கூட முடியாது, உடம்பு கட்டி வியாதி வந்து பாதியிலே காலி ஆயிடுவாங்க. ஒருவேளை அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் வாழ்ந்து எல்லாம் அனுபவித்தாலும் உயிர் போன உடனே அது அநித்தியமானதுங்கிறது அப்பதான் தெரியும். நித்தியம் அவர்களுக்கு மகா கொடிய வேதனையா இருக்கும். அப்ப நம்ம வாழ்க்கையில் உடனே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். அந்த சந்தோஷத்தின் ஆசீர்வாதத்தை போன வாரத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறார். மன மகிழ்ச்சி, நல்ல ஔஷதம், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்படி சந்தோஷம் என்பது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது, கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம். இப்பொழுது அந்த சந்தோஷத்தை எப்படி ஒரு தேவ பிள்ளை தன் வாழ்க்கையில அனுபவிக்கிறது, அதுதான் முக்கியமான விஷயம். எப்படி இந்த ஆவிக்குரிய சந்தோஷத்தை ஒவ்வொரு நிமிஷம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பது, இதைத்தான் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். வாசிக்கலாம், போன வாரத்தில் வாசித்த ஒரு வசனம் தான், மறுபடியும் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61 முதல் 3 வசனங்களை வாசிப்போம்.
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர்,
கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர்
என்மேல் இருக்கிறார்,
என்மேல் இருக்கிறார்,
சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க,
சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க
கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்,
கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார்,
இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு,
இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு
காயம் கட்டுதலையும்,
காயம் கட்டுதலையும்,
சிறைப்பட்டவர்களுக்கு,
சிறைப்பட்டவர்களுக்கு
விடுதலையையும்,
விடுதலையையும்,
கட்டுண்டவர்களுக்கு
கட்டுண்டவர்களுக்கு
கட்டவிழ்த்தலையும் கூறவும்
கட்டவிழ்த்தலையும் கூறவும்
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும்
கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும்
நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும்
நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும்
துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும்
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக
துதியின் உடையையும் கொடுக்கவும்
அவர் என்னை அனுப்பினார்
அவர்கள் கர்த்தர் தங்கள் மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள்.
இங்கே ஒருத்தர் பேசுறார் இந்த 61 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் அப்படின்னு ஒருத்தர் பேசுறார். எதுக்காக இருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு பேசுறார். 3வது வசனத்தில் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பருக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒழுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அப்படிங்கிறார் ஒருத்தர். யார் இவர்? இவர்தான் இயேசு கிறிஸ்து. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி இதை எழுதினாலும் இது ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபரே, இதற்குரிய நபரே நேரடியாய் பேசுகிற விதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவர் வருவார், ஒருவர் இப்படி செய்வார் அப்படின்னு ஏசாயா எழுதாமல் இயேசு கிறிஸ்து நேரடியாய் நம்மோடு கூட கம்யூனிகேட் பண்ணுகிற விதத்திலே இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கத்தரப்பட்டதை எழுத வச்சார். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. இந்த 61வது மிக 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 முக்கியமான ஒரு அதிகாரம். இதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை குறித்தும் அந்த அபிஷேகம் நிறைந்த ஊழியத்தின் மூலமாய் நடக்க போகிற காரியங்களை குறித்தும் தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அபிஷேக ஊழியம், ஊழியம் என்றாலே அபிஷேகத்தில் நிறைந்து செய்யப்படுவதுதான் ஊழியம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தருக்கு ஊழியத்தை செய்ய முடியாது, சான்ஸே கிடையாது. அதெல்லாம் ஊழியமாகவே தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன் என்கிறதுனால எல்லாம் நடந்துருச்சுன்னு அவர் சொல்லல. அவர் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் மூலமாக ஏன் தன் பிதாவாகிய தேவன் தன்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பினார், இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் வந்த நடந்த நாட்களிலே ஏன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்றும் அந்த அபிஷேகத்தினால் நடக்கிற காரியங்களை குறித்தும் அவரே வெளிப்படையாய் பேசுகிறார். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக இருக்கிறார், நியாய தீர்ப்பை குறித்து சொல்வதற்காக இருக்கிறார், கர்த்தருடைய வருகை குறித்தும் நீதியை குறித்தும் கர்த்தருடைய நாளை குறித்தும் அனுக்கிரக வருஷத்தை குறித்தும் பிரசங்கிக்கும்படியாக என்னை அனுப்பினாருங்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே பல காரியங்கள் இருக்கிறது. ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தல், ஜனங்களுக்கு உபதேசத்தை கொடுத்தல், தான் திரும்பி வரப்போகிறதான அந்த நாளையும் நியாய தீர்ப்பு நாளையும் குறித்து சொல்லுதல், கட்டப்பட்ட ஜனங்களை தன்மேல் இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு விடுதலை செய்தல், இதெல்லாம் இருக்குது. ஏன்னா அவருடைய ஊழிய வசனங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குறித்து சொல்லப்பட்ட 4 சுவிசேஷங்களில் எழுதப்பட்டதின் ரத்தன சுருக்கம் தான் இந்த 3 வசனங்கள். 4 சுவிசேஷங்களில் அவர் என்ன செய்தாரோ அதை ஷார்ட்டா எழுதியிருக்குது, என்னென்னலாம் அவர் மூலமாய் நடந்தது. அதில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் இதில் எல்லாத்தையும் எடுத்தனா அது ஏகப்பட்ட சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த விதத்தில் மட்டும் 3வது வசனத்தை மட்டும் நான் எடுக்க போறேன். முதல் 2 வசனங்களை நம்ம எடுக்க அது நாம் அந்த சப்ஜெக்டுக்குள்ள நம்ம இல்லை, 3வது வசனத்தை மட்டும் தான் நாம் எடுக்க போகிறோம். இந்த 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். ரீப்ளேஸ்மெண்ட். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததான நிலைமையிலிருந்து புதிய ஏற்பாடு எப்படி மாறுபட்டது என்பதை இயேசு கிறிஸ்து விளக்குகிறார். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் வேதபாரகர்கள் பரிசெயர்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய ஊழியத்தையும் அவருடைய வாழ்க்கை முறையையும் பார்த்து இடறி போனாங்க, நிறைய இடறி போனாங்க. அவங்க எதிர்பார்த்த தேவகுமாரன் வேற, ஆனால் அவங்களுக்கு முன்னால வாழ்ந்து கொண்டிருந்த தேவகுமாரன் வேற. அது அவங்களுக்கு பெரிய இடரலாய் போயிடுச்சு. அவங்க எதிர்பார்த்த தேவகுமாரன் வேற மாதிரி இருந்து நினைச்சாங்க, ஆனா இவரை பார்த்தா டோட்டலா வேற மாதிரி இருக்கிறாரு. என்னென்னலாம் நியாயப்பிரமாணத்திலே செய்யக்கூடாது இருக்கு, அதெல்லாம் இவர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்தா உங்களுக்கு பயங்கர இடறல். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது ஓய்வு நாள் நீ ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கணும்னு, இவர் இஷ்டம் போல சுத்துறாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு, பட்டணங்கள் போறாரு, கிராமங்கள் போறாரு, வியாதியை சுகமாக்குறார், பிசாசை துரத்துறாரு, எல்லாம் பண்றாரு. இவங்களுக்கு இது இடறல். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது கையை கழுவிட்டு சாப்பிடு, கையை கழுவாம கூட சாப்பிடுறாரு. நம்ம நாட்டில் சில இருக்கிறாங்களே சாப்பிட ஆரம்பிச்ச சாப்பாட்டை பார்த்து கையை கூட கழுவ மாட்டாங்க. அந்த மாதிரி அது இயேசு கிறிஸ்துடைய பாணி, நல்லதுதான் செய்யுங்க, கீப் இட் அப். கையை கழுவாம கூட சாப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்து சாப்பாடு வைக்கப்படும் பொழுது கையை கூட கழுவல, கை கழுவாம கூட சாப்பிட்டார். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு இடறல். ஒரு வீட்டுக்குள்ள போனா காலை கழுவிட்டு போகணும், காடு கழுவாம நேர போறாரு. பரவாயில்ல, நிறைய பேர் இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்றாங்க. அப்படியா, இதையாவது ஃபாலோ பண்ணுங்க, அட்லீஸ்ட் வேற காரியத்தை ஃபாலோ பண்ண முடியும், இதையாவது ஃபாலோ பண்ணுங்க. காலை கழுவ அம்மிய போறாரு, கையை கழுவ அம்மிய சாப்பிடுறாரு. ஓய்வு நாளை பத்தி அவர் கவலைப்படல, சில நாள் எல்லா வேலையும் செய்தாரு. இத பார்த்த உடனே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, இவர் தேவனுக்கு விரோதமானவன், தேவ தோஷனம் சொல்லுகிறவன், முடிவு கட்டினாங்க. அதனாலதான் கடைசியில் அவரை கொலை செய்தாங்க, அறியாமையினாலே. அதனாலதான் அவங்க தைரியமா சொன்னாங்க, இவனுடைய ரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் குமாரர் மேலும் வரட்டும். நாங்க எந்த தைரியத்தில் அதை சொன்னாங்க, அவங்க தாங்க செய்த கரெக்ட் அவங்க மனசுக்கு பட்டுச்சு, அதனால அந்த தைரியத்தில் சொன்னாங்க. ஆனா அவங்க மனசுக்கு அது கரெக்ட் பட்டாலும் அவங்க செஞ்சதெல்லாம் தப்பு தப்பா செஞ்சாங்க, அது அவங்களுக்கே தெரியல. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் பல காரியங்கள், இதுல வந்து பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு டோட்டல் சேஞ்ச் ஆன ஒரு காரியம் இந்த மூன்றாம் வசனத்தில் இருக்கிறது. அது நல்லா புரியணும். இன்னைக்கு நிறைய பேர் பழைய ஏற்பாட்டை பிடிச்சுக்கிறோம், அது அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ண நினைக்கிறோம். புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது. இதை கர்த்தர் வெளிப்படுத்தினால் ஒழிய ஒருவரும் அதை புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குரியவர்கள் ஆவியானவரால் வெளிப்பாடை பெறும் பொழுது மட்டும்தான் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை முறை வேறு, புதிய ஏற்பாட்டு கால விசுவாசம் வேறு. அதை இயேசு கிறிஸ்து பிராக்டிக்கலா வாழ்ந்து காமிச்சாரு. பழைய ஏற்பாட்டு மைண்ட்ல நினைச்சிருந்தவங்களுக்கு, நியாயப்பிரமாணத்தை மைண்ட்ல நினைச்சிருந்தவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, அவங்களுக்கு அவரை சுத்தி இருந்தவங்களுக்கு யாருக்குமே புரியல. ஏன்னா இவர் சடனா ஒரு புதிய ஏற்பாட்டு வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சாரு, அவங்களுக்கு அது புரியல. கையை கழுவாம சாப்பிட்டாலும் அதனை தீட்டுப்படுத்தாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனவங்க பார்த்தா ஓ கையை கழுவாம சாப்பிட்டியா, இது உள்ள தீட்டுப்படுத்துன்றாங்க. அவர் சொல்றாரு இதெல்லாம் தீட்டுப்படுத்தாது, உன் இருதயத்தில் வருகிற பொல்லாத எண்ணங்கள் தான் உன்னை தீட்டுப்படுத்தும். ஆனா அவங்களுக்கு அது புரியல. பாத்திரத்தை கழுவுறதையும் கையை கழுவுறதையும் காலை கழுவுறதையும் தான் பார்த்தாங்களே தவிர, இருதயத்தை கழுவ வேண்டிய உண்மையான காரியத்தை ஜனங்களால புரிந்து கொள்ள முடியல. புதிய ஏற்பாட்டு வாழ்க்கை வேற. துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், துயரப்பட்டவர்களை சீர்படுத்துறார். எப்படி? அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் ரீப்ளேஸ் பண்றார். சில விஷயத்தை பழைய ஏற்பாடு சாம்பலை கொடுத்தது, ஆனால் இயேசு கிறிஸ்து சிங்காரத்தை கொடுக்கிறார். சாம்பலுக்கு பதிலாக சாம்பலை சிங்காரத்தை சேர்த்து கொடுக்கல, சாம்பலகை எடுத்துட்டு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிறார். புரியுதுங்களா? இரண்டாவது, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம், இங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். பழைய ஏற்பாட்டில் துயரம் கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் ஆனந்த தைலம் கொடுக்கப்படுகிறது. மூணாவது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும். அவர் என்னை அனுப்பினார். அவர்கள், இந்த அனுபவத்தை பெறுகிறவர்கள், கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள். புரியுதா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், இன்னும் சொல்ல போனா புதிய ஏற்பாட்டு சபை எப்படி இருக்கும் என்பதை சொல்றார். அவர்கள் எப்படி இருப்பாங்க? அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள் தான் நீங்களும் நானும். இந்த புதிய ஏற்பாட்டிலே இப்ப இந்த சாம்பல் சிங்காரம் இதெல்லாம் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்றேன். முதலாவது மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு காரியம், ஒரு ஜபம் என்றால் ரட்டுடுத்திக் கொள்வார்கள். தாவீது முதற்கொண்டு, ராஜாவாயிரு தாவீது முதற்கொண்டு, யோசபாத் முதற்கொண்டு எல்லாருமே என்ன செஞ்சாங்க, தங்கள் ராஜ வஸ்திரங்களை களைந்து விட்டு அவர்கள் ரட்டுடுத்தல் என்றால் சணல் நூலில் செய்யப்பட்ட ஒரு உடை, அதை இன்னும் சொல்லப்பட கோணிச்சாக்கு. நமக்கு சொல்றது புரியணும்னா கோணிச்சாக்கு, இந்த அரிசி மூட்டைலாம் வருது அந்த கோணிச்சாக்கு, அதுபோல அதிலே செய்யப்பட்ட ஒரு உடையை போட்டுக்கொண்டு சாம்பல்ல போய் உட்கார்ந்துருவாங்க. யோபுவுக்கு பிரச்சனை வந்தது, அவன் சாம்பல்ல போய் உட்கார்ந்தான். அவன் நண்பர்கள் வந்தாங்க, சாம்பல் ஏழு நாள் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சிங்காரத்தை கொடுக்கிறேன். சிங்காரம் என்ன? சிங்காரம் சில பேர் வச்சுக்கிறாங்க, சிங்காரம் அப்படின்னா சிங்காரம் பேர் வச்சுக்கிறாங்க. சிங்காரம்னா பேர் ஏதோ மனுஷனுடைய பேர் இல்ல. சிங்காரம்னா என்ன? அலங்காரம். சிங்காரச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல, சிங்காரச்சுக்கிறேன்னு சொல்றேன்ல, அதுக்கு பேர் என்னது? அலங்காரம். அப்படின்னா இப்ப எல்லா நகை ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்படியே கலகலன்னு அலங்காரம் பண்ணிட்டு வாங்கன்னு அர்த்தம் இல்ல, புரிஞ்சுக்கங்க நான் சொல்றது. அப்புறமாக அலங்காரம், சாம்பல், பழைய ஏற்பாட்டில் சாம்பல், புதிய ஏற்பாட்டில் சிங்காரம், அலங்காரம். சிங்காரம் இன்னொரு விதத்தில் சொல்லும் அலங்காரம், உங்களுக்கு பின்னால சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ரெண்டாவது, துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம். துயரப்பட்டாங்க, ஒரு பிரச்சனைனா பல நாட்கள் உட்கார்ந்து துயரப்பட்டாங்க. யோபுக்கு ஒரு பிரச்சனை, ஏழு நாட்கள் உட்கார்ந்து ஒண்ணுமே பேசாம துயரப்பட்டு உட்கார்ந்து இருந்தாங்களா? அது யோசிச்சு மாதிரி ஆச்சரியமா இருக்கும். யோபுடைய மூணு நண்பர்கள் வந்தாங்க, அவளுக்கு அவருடைய துன்பம் மகா கொடியது என்று பார்த்து ஏழு நாள் அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்களா, பேசாம துயரப்பட்டாங்க. மோசை மரித்தான், 40 நாட்கள் துயரப்பட்டார்கள், துக்க அனுசரித்தார்கள். அந்த நாட்களில் ராஜாக்கள் மரித்தார்கள், முக்கியமானவங்க மரித்த பொழுதெல்லாம் 40 நாளெல்லாம் துயரப்பட்டார்கள், துக்கித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னை ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆனந்த தைலம்ங்கிறார். மூணாவது, ஒடுங்கின ஆவி. ஒடுங்கின ஆவி, ஒரே துக்கம். ஆண்டவரே, நான் உங்களுடைய சத்தத்தை நாங்க கேட்க கூடாது, மோசை எங்களோடு பேசட்டும். பயந்தாங்க, ஒடுங்கி போனாங்க, கலங்கினாங்க, கெஞ்சினாங்க, தூரத்தில் போனாங்க. ஆண்டவருக்கும் எங்களுக்கு தூரமா இருக்கட்டும், பக்கத்தில் வர முடியல, ஒடுங்கின ஆவி தூரத்தில் இருந்தாங்க. அன்னைக்கு சொல்றாரு, எனக்கு முன்னால் நல்ல துதி, துதியின் உடைய நான் உனக்கு தரேங்கிறேன். ரீப்ளேஸ்மெண்ட், புதிய ஏற்பாடு முற்றிலும் மாறுபட்டது. இப்ப இந்த சிங்காரம் என்றால் அலங்காரம் சொன்னேன், அலங்காரம் உடனே நகையும் ட்ரெஸ்ஸும் நினைச்சுக்காதீங்க. நான் சொல்ல வர்றது வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 96வது சங்கீதம் 9வது வசனம். 96:9,
பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள்.
இந்த அலங்காரம், சிங்காரம் என்பது அலங்காரம். இந்த அலங்காரம், இந்த சிங்காரங்கிறது என்னன்னா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த அலங்காரத்தை தான் கர்த்தர் சொல்றார். புரியுதுங்களா? பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்தவர்கள், அவங்க எவ்வளவு பெரிய நீதிமானா இருந்தாங்க, பெரிய பெரிய காரியத்தை எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த பரிசுத்த அலங்காரம் என்பது அவர்களுக்கு தூரமான விஷயமாகவே இருந்துச்சு. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று பெயர் வாங்கினான். ஆனா பரிசுத்த அலங்காரம் அவனுக்கு ரொம்ப தூரமாகவே இருந்துச்சு. மோசேக்கு பரிசுத்த அலங்காரம் தூரமானதா தான் இருந்துச்சு. பல மனைவிகளை அவர்கள் உடையவர்களா இருந்தாங்க. பரிசுத்த அலங்காரம் என்பது புதிய ஏற்பாட்டுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது பழைய ஏற்பாட்டு காலத்திலே இந்த அலங்காரம் யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. புரியல, இந்த அலங்காரம் யாருக்குமே கொடுக்கப்படல. அவர்கள் மற்ற காரியங்களை செய்தார்கள். சாம்பல் உட்கார்ந்தாங்க, துக்கித்தாங்க, பல நாட்கள் உட்கார்ந்தாங்க, அழுதாங்க, புலம்புனாங்க. ஆனால் பரிசுத்தம் வந்துச்சா? வரவே இல்லை, வரவே இல்லை. கிறிஸ்துவுக்கு வெளியே பரிசுத்தம் என்பது சாத்தியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள்ளதான் இது சாத்தியம். இன்னைக்கு ஒவ்வொரு மதத்தவர்களும் பரிசுத்தத்தை போதிக்கிறாங்க. உண்மையாயிரு, நீதியாயிரு, நியாயமாறு, இப்படி இரு, அப்படி இரு போதிக்கிறாங்க. எத்தனையோ கட்டுப்பாடுகளை வைத்திருக்கிறாங்க. தங்கள் தெய்வத்திற்கு அவர்கள் தங்களை நேர்ந்து கொள்ளும் பொழுது 40 நாட்கள் குடிக்க மாட்டேங்கிறாங்க, அதை பண்ண மாட்டேங்கிறாங்க, செருப்பு போட மாட்டேங்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. 40 நாள் முடிஞ்ச பிறகு என்ன ஆகுது? சேர்த்து வச்சு அதை செய்யறாங்க. அப்ப இது என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருக்கு உள்ளேதான் பரிசுத்தம் என்கிறது இருக்கிறதே தவிர கர்த்தருக்கு வெளியே பரிசுத்த அலங்காரம் என்பது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய உலகத்திலே கர்த்தர் நம்மை ரட்சித்துக் கொண்டு வரும் பொழுது இந்த பரிசுத்த அலங்காரம் என்கிற சிங்காரத்தை சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். புரியுதுங்களா? ஒருவன் ரட்சிக்கப்படும் பொழுது இந்த பரிசுத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த பரிசுத்த அலங்காரம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தத்துல தான் ஆரம்பிக்கும். ஒருவன் எவ்வளவு பெரிய செல்வந்தனா இருக்கிறதுனால அவன் சந்தோஷமா இருக்க முடியாது. எவ்வளவு வசதிகள் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவன் சந்தோஷமா இருக்க முடியாது. எத்தனை கோடி சொத்துக்கள் இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்க முடியாது. சந்தோஷம் என்பது நம்முடைய ஆத்மாவிலே வெளிப்பட வேண்டிய ஒரு ரகசியம். அது கர்த்தரோடு ஒரு சரியான உறவில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதை என்ஜாய் பண்ண முடியுமே தவிர மற்றவர்களால் அதை அனுபவிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவர் இந்த உலகத்தில் என்னதான் வசதி இருந்து என்ன தவறுகள் செய்தாலும் அவன் உள்ளத்திலே அது அவனை உறுத்தி கொண்டே இருக்கும். தப்பிக்க முடியாது, மனசாட்சிக்கு தப்ப முடியாது. அந்த மனசாட்சி அவனை உறுத்தி கொண்டிருக்கும், சந்தோஷமா இருக்க விடாது. புரியுதுங்களா? அவன் கர்த்தரை அறியாத நபராக கூட இருக்கட்டும், வசனத்தை தெரியாத நபராக கூட இருக்கட்டும், அவன் பாவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால், அவன் கர்த்தரை அறியாதவனாய் இருந்தாலும் அவன் பாவம் அவனை உணர்த்தி கொண்டே இருக்கும், உறுத்தி கொண்டே இருக்கும். அவன் ஒருபோதும் சந்தோஷமா இருக்க முடியாது. வெளியில சிரிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், சந்தோஷமா வாழவே முடியாது, சான்ஸே கிடையாது. இந்த சந்தோஷம், கர்த்தர் சந்தோஷமா இருக்கு சொல்றாரு. எங்க அந்த சந்தோஷம் வருதுன்னா, ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுதுதான் அந்த சந்தோஷம் நமக்கு வரும். வேற எந்த இடத்துலயும் வராது. அப்போஸ்தல நடபடிகள் புஸ்தகத்திலே 8:5 வாசி, 5:8 வாசி. அப்போஸ்தல நடபடிகள் 8:5-8.
அனனியா
இல்ல, 8:5.
அப்பொழுது பிலிப் என்பவன், சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய், அங்குள்ள அவர்களுக்கு, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான், பிலிப்பு செய்த அதிசயங்களை, ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு, அவனால் சொல்லப்பட்டவைகளை, ஒருமனப்பட்டு கவனித்தார்கள்,
அநேகரிலிருந்து அசுத்தாவிகள்
மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும்
சப்பானிகளும்
குணமாக்கப்பட்டார்கள்.
அந்த பட்டணத்திலே
மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று.
பட்டணத்திலேயே சந்தோஷம். சமாரியா பட்டணம் என்று வரும்பொழுது கர்த்தரை அறியாத ஜனங்கள் நிறைய இருக்கிறதான ஒரு இடம் அது. புறஜாதிகள் நிறைந்திருக்கிற ஒரு இடம். பிலிப்பு என்கிற சுவிசேஷகனை கர்த்தர் அனுப்புகிறார். அவன் போய் பிரசங்கிக்கிறான், ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள், அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது, வியாதிகள் சுகமாகிறது, சப்பானிகள் சுகமாக்கப்பட்டார்கள், அசுத்தாவிகள் அநேகரை விட்டு புறப்பட்டு போயிற்று, மொத்தத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, பிசாசிற்குள்ளிருந்து விடுதலையாக்கப்பட்டு தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தாங்க, வியாதி சுகமாகி தங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. அதுதான் நடந்துச்சு, வேற ஒண்ணும் அல்ல. ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த பட்டணமே மிகுந்த சந்தோஷத்தினால் நிறைஞ்சது. இதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம், இது வேற எதுலையுமே வராது. இது சமாதிய பட்டணத்தை அது வரைக்கும் சந்தோஷம் இல்லை, எல்லாமே இருந்திருக்குது அவங்களுக்கு. ஆனால் இப்பொழுது சுவிசேஷம் உள்ளே பிரவேசித்து ஜனங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் பொழுது அந்த சந்தோஷம் வெளிப்பட்டது. தாவீதுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவன் கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவன், நெருங்கி வாழ்ந்தவன். ஒன்று ராஜாக்கள் 15:5 சொல்லுகிறது, பத்சேபாள் என்கிற காரியத்தை குறித்த காரியத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலேயும் அவன் சரியாயிருந்தான் வேதம் சொல்றது. அது ஒரு காரியத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலையும் அவன் பர்ஃபெக்டா வாழ்ந்தவன், கர்த்தரோடு நெருங்கி வாழ்ந்தவன். அவருடைய வாழ்க்கையிலே அவன் அவ்வளவு தூரம் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருந்ததுனாலே அவன் சுரமண்டலத்தை வாசிக்கிறான், சந்தோஷமா இருக்கும் போது சங்கீதம் பாட முடியும். வேதம் அதைத்தான் சொல்லுது, ஒருவன் சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் பாட கடவன், சந்தோஷமா இருந்தான் கர்த்தரோடு, அதனால நல்ல சங்கீதம் பாடினான், சுரமண்டலத்தை வாசான், சங்கீதத்தை பாடினான். 75 சங்கீதங்கள் அவன் எழுதுனது நம்ம வேத புத்தகத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட விதத்திலே வாழ்ந்தவன் ஒரு கட்டத்தில் பாவம் செய்கிறான், தவறிட்டான். தவறினவன் தன் அந்த நேரத்திலே ஒரு சங்கீதத்தை எழுதுறான், பாவறிக்கை சங்கீதம். மற்ற எல்லா சங்கீதம் அதோடுதான் மாறுபட்ட சங்கீதம். 51 சங்கீதத்திலே 12 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். 51:12,
உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை,
உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை
திரும்பவும் எனக்கு தந்து,
திரும்பவும் எனக்கு தந்து,
உற்சாகமான ஆவி,
உற்சாகமான ஆவி
என்னை தாங்கும்படி செய்யும்,
என்னை தாங்கும்படி செய்யும் அப்படிங்கிறான். உம்முடைய ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து அப்படின்னா, அதுக்கு முன்னால வரைக்கும் அவன் அனுபவிச்சுட்டு இருந்தான் கர்த்தரோடு இருக்கிற உறவுல. இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சணியம் அவனை விட்டு விலகின உடனே அந்த சந்தோஷம் அவனை விட்டு போயிடுச்சு, தாங்க முடியல. அதுக்குதான் அவன் அழுகிறான், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை மட்டும் எனக்கு திரும்ப தாங்காண்டவரே, அது இல்லாம என்னால வாழ முடியாது. அப்ப அந்த ரட்சிப்பு கூட கர்த்தருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு ஒரு விசேஷ சந்தோஷம் கொடுக்கப்படுகிறது. அது ஈடு இணை இல்லாத சந்தோஷம், உலகத்தில் எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அது அந்த ரட்சிப்புக்குள்ள கர்த்தருக்குள் இருக்கும் பொழுதுதான் அதை அனுபவிக்க முடியும். கொஞ்சம் கர்த்தர் விட்டு வெளியில போயிட்டால் அந்த சந்தோஷம் வீட்டு கடந்து போய்விடும். அதைத்தான் அவன் கேட்கிறான், கெஞ்சறான், ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கபடி செய்யும். இன்னைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நாம் பரிசுத்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வருகிறோமே, பரிசுத்த அலங்காரம் அதுதான் சிங்காரம், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம். அந்த சிங்காரித்துக் கொள்ளும் பொழுது, அந்த பரிசுத்தினால் உங்களை நீங்கள் சிங்காரித்துக் கொள்ளும் பொழுது, பரிசுத்தினால் உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்ளும் பொழுது, உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் பரலோகத்தின் சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். புதிய ஏற்பாட்டில் அதற்கு ஒரு நல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதை வேகமாக உங்களுக்கு நான் பாயிண்ட் பண்ணிட்டு அடுத்த டாபிக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 எல்லாத்தையும் படிக்க டைம் இல்லை, 1-2 வசனங்களை மட்டும் நம்ம எடுத்து வாசிக்க போறோம். யோவான் 15 எடுத்துக் கொள்ளுங்கள். 15:11 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம்.
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும்,
உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும்,
உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
இங்கு இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை டிரான்ஸ்பர் பண்றார், அவருடைய சந்தோஷத்தை சொல்லி அது நமக்குள் எப்படி வருதுன்றத சொல்றார். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும், அந்த உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்ட்டார். முதல் 10 வசனங்களில் ஒரு விஷயத்தை பேசிட்டு 11வது வசனத்தில் அதனுடைய தாற்பரியத்தை சொல்றாரு. எதுக்காக நான் சொன்னேன் தெரியுமா? என் சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும், அது உங்களுக்குள்ள நிறைவா இருக்கணும், அதுக்காகத்தான் இதை சொன்னேன். என்ன சொன்னாரீங்க? இந்த 15வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம், திராட்சை செடி, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படி ஆரம்பிக்கிறார் சொல்லிட்டு. இதை நான் படிக்க வேண்டாம், நான் அப்படியே உங்களுக்கு சம்பவம் தெரியும். இதுல எண்ணில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை பிதாவானவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். இதையும் சொல்லிட்டே வர்றார். என்னில் கனி கொடுக்கிற நீங்கள் மிகுதியான கனிகளை கொடுக்கிறவர்களாக இருந்தால் பிதா உங்களிடத்தில் அதிகமான அன்பா இருப்பார்கிறார். இந்த கனி கொடுக்கிறத பத்தியே இந்த 10 வசனத்தில் பேசிவிட்டு இந்த கனி கொடுத்தலின் மூலமாய் கிடைக்கிற பலனை 11வது வசனத்தில் கொண்டு சிந்திக்க வைக்கிறார். என்ன பலன்? என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும், அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கும். இதுதான் அவருடைய ஆசீர்வாதம். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ யாரோ ஒருத்தருடைய சந்தோஷம் இல்ல, அவருடைய ஓன் சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கிறாரு. புரியுதுங்களா? அவர் கொடுக்கிற சந்தோஷம் பாருங்க, இவங்க அவங்க அது மாதிரி கிடையாது. என்னுடைய சந்தோஷத்தையே நான் உங்களுக்கு தரேன், அதையும் நிறைவா தரேங்கிறாரு. என்னுடைய சந்தோஷத்தையும் ஒரு பார்ஷியலான கொடுக்கிறேன்னு சொல்லல. என்ன ஆண்டவர் பாருங்க, அவருடைய காரியத்தை பாருங்க. என்னுடைய தரேன், ஆனா ஒரு அளவு மட்டும் தரேன் அப்படி சொல்லலாம். என்னுடைய தரமாட்டேன், வேற மாதிரி தரேன்னு சொல்லலாம். அல்லது என்னுடைய தரேன், ஆனா எனக்குள்ள இருக்கிற அளவு தரமாட்டேன், ஒரு மெஷர் மட்டும் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர் அப்படியும் சொல்லல, என்னுடையதையே தரேன், என்னுடைய சந்தோஷத்தை தரேன், அதுவும் நிறைவா தரேன். எனக்குள்ள எப்படி நிறைவா இருக்குதோ அதே அளவு உங்களுக்கும் தரேங்கிறார். எவ்வளவு ஒரு பிராட் மைண்ட நம்முடைய ஆண்டவருக்கு இருக்கிற இது மாதிரி ஒரு பிராட் மைண்ட் உலகத்துல யாரையுமே பார்க்க முடியாது. அப்ப அந்த சந்தோஷத்தை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகள் இதை அனுபவிக்கிறாங்களா? நிறைய பேர் லைஃப்ல கிடையாது. துக்கமுகம், சோர்வு, ஒரு இறுக்கம், மனவேதனை, ஒரு இறுக்கத்தோடு நெருக்கத்தோடு, ஒரு மாதிரி புறஜாதி ஜனங்களை விட மோசமான நிலைமையிலே அப்படியே ஒடுங்கி போய் நிறைய பேர் இருக்கிறாங்க, நொந்து போன நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனா இதுவா வாழ்க்கை? கர்த்தர் நமக்கு சொன்ன வாழ்க்கை இதுவா? இல்ல. இப்ப உங்களையே நீங்க நினைச்சு பாருங்க, வேதம் என்ன சொல்லுகிறது, நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? புரியுது? அதை நீங்க யோசிச்சு பாருங்க, வேதம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறது, ஆனா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இல்லைன்னா எங்கேயோ மிஸ்டேக் இருக்குது இல்லையா? வேதம் இப்படி சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தன் வாயினால் இப்படி சொல்லி இருக்கிறார், ஆனால் என் வாழ்க்கையில் அது இல்லைன்னா அது எங்கேயோ பிரச்சனை இருக்குது. அப்ப அவர் கொடுக்கிறது எனக்குள்ள வராதபடி எங்கேயோ பிளாக் இருக்குது, நடுவில் ஏதோ ஒண்ணு பிளாக் பண்ணுது. ஏன் எனக்குள்ள கிறிஸ்துவின் சந்தோஷம் இல்லை? ஏன் அவருடைய சந்தோஷம் நிறைவா எனக்குள்ள இல்லை? ஏன் எனக்கு இருக்கம்? ஏன் நான் ஒரு நெருக்கம்? ஏன் ஒரு துக்கமுகம்? ஏன் ஒரு சோர்வோடு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்னை அப்படி இருக்கும்படி இயேசு சொல்லல. ஏன் சந்தோஷத்தை நீ அனுபவிக்கணும்னு சொல்றாரு, அதை நீ நிறைவாய் அனுபவிக்கணும்னு அவர் சொல்றாரு. ஏன் அது எனக்கு இல்லை? அப்ப எங்கேயோ ப்ராப்ளம். எங்க ப்ராப்ளம்ன்றதுதான் இந்த 15வது அதிகாரத்தில் அதுக்கு நல்ல விளக்கம் அதுல இருக்கிறது. அதுல மட்டும் ஒரு சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதல் வசனத்தில் வாசிங்க,
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார்.
அறுத்து போடுகிறார்.
கனி கொடுக்கிற கொடி எதுவோ,
கனி கொடுக்கிற கொடி எதுவோ
அது அதிக கனிகளை கொடுக்கும்படி,
அது அதிக கனிகளை கொடுக்கும்படி
அதை சுத்தம் பண்ணுகிறார்.
அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கனி கொடுத்தல் அப்படின்னு கொண்டு வரார். நான் தான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதுல இணைந்திருக்கிற கொடிகள், கொடிகளிலே கனிகள் வர வேண்டும். நல்ல கனி கொடுத்தால் அதை பிதா அந்த செடியை நல்ல சுத்தம் பண்ணி அந்த கொடியை நல்ல சுத்தம் பண்ணி இன்னும் அதிக கனிகளை கொடுக்கிறதற்கு அதற்கு வழிவாசலை திறந்து கொடுக்கிறார். இன்னும் அதற்கு காரியங்களை மேம்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் கனி கொடுக்காவிட்டால் அதை அறுத்து எரிந்து போடுகிறார் என்றார். இப்ப இந்த கனி கொடுத்தல் எப்படி? ஒரு செடி இருக்கிறது, அதுல இணைந்த கொடி இருக்குது, அது கொடியில கனி வருது. எப்ப அதுல கனி வரும்? அந்த செடி பூமியிலிருந்து சாரத்தை எடுக்கிறது. அந்த சாரம் செடியில இருந்து கொடிகளுக்கு வரணும். அந்த கொடியிலே அந்த சாரம் இருந்தால்தான் அந்த செடி என்ன கனியை கொடுக்கக்கூடிய செடியோ அந்த கனியானது அந்த கொடியில வரும். புரியுதா? அதுல எங்கேயாவது செடிக்கும் கொடிக்கும் இடையே ஏதாவது ஒரு பிளவு இருக்குமானால், ஏதாவது ஒரு பூச்சி அரித்து இருக்குமானால், ஏதாவது அந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குமானால், அந்த கொடியிலே ஒரு நோய் தாக்கி இருக்குமானால், செடி ஆரோக்கியமாயிருந்தாலும் கொடிக்குள் அதனுடைய சாரம் கடந்து வர முடியாது. அதில் அந்த சாரம் கடந்து வராத பட்சத்தில் கொடியானது செடிக்குரிய கனியை கொடுக்க முடியாது. செடியில பிரச்சனையே இல்லை, நிலத்திலையும் பிரச்சனையே இல்லை. ஏன்னா தோட்டக்காரன் சாதாரணமான ஆள் இல்ல, பிதா தோட்டக்காரர். தோட்டக்காரன் சரியா தண்ணி ஊத்தல, அதனால கனி வரலன்னு ஏமாத்த முடியாது. புரியுதா? தோட்டக்காரன் பிதா, தோட்டக்காரன் சரியா தண்ணி ஊத்தாதனாலதான் கனி இல்லை, அந்த பேச்சில பேச முடியாது. தோட்டக்காரன் சாதாரணமான தோட்டக்காரன் இல்ல, பிதா தான் தோட்டக்காரர். செடியை நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது. செடி அதுல இருந்து பூமியில சரியா தண்ணிய உறிஞ்சி எடுக்கல, செடியும் குறை சொல்லிட முடியாது. செடி இயேசு கிறிஸ்து, அதையும் குறை சொல்லிட முடியாது. பூமியில தண்ணி இல்லைன்னு சொல்லி பிதாவையும் ஏமா குறை சொல்லிட முடியாது. அந்த தண்ணியை செடி சரியா உரியலன்னு சொல்லி செடியும் குறை சொல்லிட முடியாது. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது, கொடியில தான் சாரம் வரல. செடி வரைக்கும் என்ன பர்ஃபெக்டா தான் இருக்குது, ஆனா கொடிக்குள்ளதான் செடியில் இருக்கிறது வரல. கொடி யாரு? நம்ம தான் கொடி, நம்ம தான் கொடி. அங்கதான் ப்ராப்ளம். தினந்தோறும் அந்த செடியானது பூமியிலிருந்து எடுக்கிற பிதா ஊற்றுகிறதான அந்த தண்ணீரை அந்த செடியானது எடுக்கிறது. அந்த எடுக்கிறதான செடி எடுக்கிறதான அந்த தண்ணீரை கொடி ஒவ்வொரு நாளிலும் வாங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளிலும் வாங்கணும். ஒரு நாள் அது வாங்காம விட்டுச்சினாலும் கொடி உலரும், அது நல்ல கனி வராது. உங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டடா வாங்குச்சுன்னு வச்சுக்கோங்க, பெருசு பெருசா வர இடத்துல குட்டி குட்டியா காய் வரும். பெரிய கொலை வருகிற இடத்துல சின்ன திராட்சை கொலை வரும். சிலது வரும் ஆரம்பத்துல நல்ல கொலை வராம இருக்கும், கொஞ்ச நேரத்தில் நல்லா உதிர்ந்து போயிடும். அதை பறிக்க வேண்டிய நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா உதிர்ந்து போயிடும். பூ நல்லா வரும், கடைசியில் காய் வராது, கனி வராது, ஏமாத்திரும். புரியுதா? ப்ராப்ளம் எங்க இருக்குது? கொடியில தான் ப்ராப்ளம். தோட்டக்காரன் சொல்ல குறை சொல்ல முடியாது, செடியை குறை சொல்ல முடியாது. கொடி சரியான விதத்தில் அதை தினந்தோறும் அதன் சாரத்தை வாங்குமானால் நல்ல கனிகளை கொடுக்கும். அது சரியாக செடியிலிருந்து சாரத்தை வாங்காத பட்சத்தில் கண்டிப்பாக நல்ல கனி வராது. வந்து பிஞ்சிலே உதிர்ந்து போகலாம், பழுக்காம போகலாம், கலது சின்ன சின்ன காயா இருந்து சாப்பிடுகிறதற்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு புளிப்புள்ள கனியை கொடுக்கக்கூடிய திராட்சை கொடியாக இருக்கலாம். இத நான் சொல்லல, நாலாவது வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும்.
என்னில் நிலைத்திருங்கள்,
என்னில் நிலைத்திருங்கள்,
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்,
நானும் உங்களில் நிலைத்திருப்பேன்.
கொடியானது,
கொடியானது
திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்,
திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால்,
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல,
அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல,
நீங்களும்,
நீங்களும்
என்னில் நிலைத்திராவிட்டால்,
என்னில் நிலைத்திராவிட்டால்,
கனி கொடுக்க மாட்டீர்கள்,
கனி கொடுக்க மாட்டீர்கள். ஒரே அடி, என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கனி என்பது என்ன, அது என்ன செடி என்பதை கனியை வச்சுதான் நம்ம பார்க்கணும் இல்லையா. நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். இயேசு கிறிஸ்து அதையும் சொன்னார். அப்ப இந்த இடத்துல நல்ல கனி நல்ல செடி, அப்ப நல்ல கனி கண்டிப்பா இருக்கணும். செடி நல்லது என்றால் அதில் இருக்கிற கனி நல்லதா இருக்கணும். நீங்க நிறைய பேர் பார்க்கறாங்க, செடியை பார்க்கறாங்க நல்ல செடி, ஆனா கனியை இப்படி இருக்குது. கிறிஸ்து நல்லவர், ஆனா கிறிஸ்தவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? செடி நல்ல செடி தானே, பொடி தானே மோசமா இருக்குது இல்லையா. அப்ப கிறிஸ்து செடி நல்ல செடி, ஏன் கனி சரியில்லை? நிலைத்திருக்காத பிரச்சனை, நிலைத்திருக்காத பிரச்சனை. சாரத்தை செடியானது பூமியில் நல்ல உரியுது, பிதா நல்ல தண்ணி ஊத்துறாரு, செடி நல்ல உரியுது, ஆனால் கொடியானது அதை வாங்க மாட்டேங்குது. நிலைத்திருந்தா தான் வாங்க முடியும், நிலைத்திராத பட்சத்தில் எப்படி வாங்க முடியும்? டெய்லி கர்த்தரோடு உங்களுக்கு உறவு இருந்தால் தினமும் கிறிஸ்துவின் சாரத்தை நீங்கள் வாங்குவீர்கள், உங்களுக்குள்ள நல்ல கனி வரும். என்னைக்காவது ஒரு நாள் சாரத்தை வாங்கினா பிஞ்சிலேயே காஞ்சி விழுந்துரும், வரும் காஞ்சி காஞ்சி விழுந்துரும், சின்ன சின்ன காய் வரும், புளி புளிப்பா இருக்கும், இனிப்பு இருக்காது. இந்த கனி என்பது வேற ஒன்றும் அல்ல, ஆவியின் கனி. அதை கலாத்தியர்கள் நிருபத்தில் 5 22-23 வசனங்களிலே கர்த்தர் சொல்றார். சதை வாசிச்சிருக்குமா?
ஆவியின்
கனியோ
அன்பு,
அன்பு
சந்தோஷம்,
சந்தோஷம்
சமாதானம்.
இங்க பாத்தீங்களா, சந்தோஷத்துக்கு பாத்தீங்களா, அன்பு சந்தோஷம் சமாதானம்,
நீடிய பொறுமை,
நீடிய பொறுமை,
தயவு,
தயவு,
நற்குணம்,
நற்குணம்,
விசுவாசம்,
விசுவாசம்,
சாந்தம்,
சாந்தம்,
இச்சையடக்கம்,
இச்சையடக்கம்.
இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை,
இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இதுதான் கனி, ஆவியின் கனி. அப்படின்னா செடி எப்படிப்பட்ட செடியோ அதற்குரிய கனி, அந்த சுபாவத்தை கனிகளிலே நாம் காண்பிக்க வேண்டும். அப்படின்னா கிறிஸ்துவின் சுபாவத்தை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். செடி எப்படிப்பட்ட செடி என்பதை நம்ம வாழ்க்கையில நம்ம காட்டணும். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை யார் காட்டணும்? நம்ம காட்டணும். இயேசு எப்படிப்பட்டவர் எடப்பார், இப்படிதான் இப்படிதான் இருப்பார் இயேசு. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை கனியை காண்பித்து இயேசுவை நிரூபிக்க வேண்டும். புரியுதுங்களா? இது நல்ல செடி, இயேசு கிறிஸ்து நல்ல செடி. இந்த கனியை பாருங்க, இதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இயேசு எப்படிப்பட்டவர். என்ன பாருங்க, அப்ப தெரிஞ்சுக்குவீங்க இயேசு எப்படிப்பட்டவர். அதை தான் கர்த்தர் சொல்றார். என்ன பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. அது இல்லை, என்ன பார்த்து, இந்த கனியை பார்த்து நீங்கள் இயேசுவை செடி எப்படிப்பட்டதுன்னு புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அந்த சந்தோஷம் என்பது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சாரத்தை உறிஞ்சி கிறிஸ்துவின் சுபாவமாகிய அவருடைய எல்லா நற்குணங்களையும் உலகத்து மனுஷர்களுக்கு காண்பிக்கிற கனி நிறைந்த வாழ்க்கை நமக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிறைவாயிருக்கும். புரியுதா? இப்ப ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? தோட்டக்காரங்கிட்ட பிரச்சனை இல்லை, நல்ல தோட்டக்காரன், பொறுப்பான தோட்டக்காரன், கரெக்டா தண்ணியை ஊத்துவான். அந்த தண்ணி என்ன தெரியும், அதையும் சொல்லிடுறேன். இந்த வேத வசனம் தான் நம்மை சுத்திகரித்து மிகுந்த கனிகளை நமக்குள் வெளிப்பட பண்ணுகிறது. அப்ப இந்த வேத வசனமாகிய தண்ணீரை பிதாவாகிய தேவன் பூமியிலே ஊற்றினார். அந்த ஊற்றப்பட்டதான அந்த தண்ணீரை கிறிஸ்துவானவர் உறிஞ்சிக் கொண்டார். இப்ப கிறிஸ்துவுக்குள் நிறைந்திருக்கிற அந்த வேத வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், அந்த வசனத்தினால் சாரத்தில் நிறைந்தவராய் இயேசு வெளிப்பட்டார். அந்த சாரத்தை தான் கொடியாகி நீங்கினாலும் கிறிஸ்துவுக்குள்ளிருந்து உறிஞ்சி எடுக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளிருந்து வேத வசனத்தை நம்ம உறிஞ்சி எடுக்கணும். கொடியுடைய வேலை அதுதான், கிறிஸ்துவுக்குள்ளிருந்து அந்த செடிக்குள்ளிருந்து வசனத்தை, அந்த சாரத்தை, அது ஊற்றப்பட்டதான அந்த தண்ணீர் ஆகிய வேத வசனத்தை ஒவ்வொரு நாளில் நீங்க உறிஞ்சி எடுக்கணும். அந்த வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உறிஞ்சி எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் சுத்தமாக இருப்பீர்கள், அந்த அளவுக்கு நீங்கள் கனி கொடுப்பீர்கள். புரிஞ்சிருச்ச ப்ராப்ளம் என்னன்னு, வசனத்தை உறிஞ்சி எடுக்க முடியறது இல்லை. தினந்தோறும் உட்கார்ந்து வேத வசனத்தை உறிஞ்சி எடுங்கள், கிறிஸ்துவுக்குள்ள வசனத்தை உறிஞ்சி எடுங்கள். கிறிஸ்து வசனத்தில் நிறைஞ்சிருக்கிற அவர்தான் தேவனுடைய வார்த்தை, அவருக்குள்ள வசனத்தை உறிஞ்சி எடுங்க. ஒவ்வொரு நாளிலும் உறிஞ்சி எடுங்க. சபைக்கு வரும் பொழுது வசனத்தை உறிஞ்சி எடுங்கள். நீங்க சீக்கிரம் ஆராதனைக்கு வந்து நல்லா வர்ஷிப் பண்ணீங்கன்னா கொடுக்கப்படுகிற ஒன் அவர் செய்தி நல்லா உறிஞ்சி எடுக்க முடியும். லேட்டா வருவீர்கள் என்றால் நீங்க கொஞ்சம் கூட ஸ்டடி பண்றதுக்குள்ள சர்வீஸ் 11 மணி ஆயிட்டு முடிஞ்சிடும். இப்ப நான் சர்வீஸ் முடிக்க போறேன். மூணு பாயிண்ட் சொல்லணும்னு நினைச்ச ஒரே பாயிண்ட்ல பாயிண்ட் சர்வீஸ் முடிக்க போறேன். டைம் ஆயிடுச்சு, புரியுதுங்களா? இப்ப நான் மூணு பாயிண்ட் சொல்லணும், அந்த ஒரு பாயிண்ட்ல முடிக்க போறேன். வசனத்தை உறிஞ்சி எடுக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்து அதை உறிஞ்சி எடுக்க உறிஞ்சி எடுக்க உறிஞ்சி எடுக்க அது நமக்குள் நல்ல கனிகளை உருவாக்கும். நம்மை சுத்தப்படுத்தி நல்ல கனிகளை உருவாக்கும். அந்த நல்ல கனிகளை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கிறிஸ்துவின் சுபாவத்தை உலகத்துக்கு காண்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை கர்த்தர் சந்தோஷமா வாழ வைப்பார். அல்லேலூயா. அவருடைய சந்தோஷம் உங்களுக்கு நிரம்பி இருக்கும், அது நிறைவா இருக்கும். ஆமேன். சரி, மீதியை கர்த்தர் நடத்துகிறபடி அடுத்த வாரமோ அல்லது மாலையோ அல்லது அடுத்த வாரத்திலோ அடுத்த காரியத்தை நான் தொடர விரும்புகிறேன். ஜெபிக்கலாம். Glory to Jesus. அடுத்த இரண்டு காரியங்களை அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் தியானிப்போம். தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு புதிய ஏற்பாட்டு காலத்திலே வைத்திருக்கிற ஆசீர்வாதம் சந்தோஷம். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை வச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாம்பல், புதிய ஏற்பாட்டு காலத்திலே சிங்காரம். சிங்காரம் என்றால் என்ன? அலங்கரித்துக் கொள்ளுதல், அதான் சிங்காரித்துக் கொள்ளுதல். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சாம்பல்ல உட்கார்ந்தாங்க, ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் அலங்கரிக்கிறார். என்னத்தில் அலங்கரிக்கிறாரு? நகையிலையோ விலையுயர்ந்த டிரெஸ்லையோ இல்ல. அவர் நம்மை அலங்கரிக்கிறதெல்லாம் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். புறமான அலங்கரிப்பை கர்த்தர் சொல்லல, உள்ளான அலங்கரிப்பை கர்த்தர் சொல்றார். உள்ளான அலங்கரிப்பு, உள்ளான அலங்கரிப்பு, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பரிசுத்தம் மேலோங்குகிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாயிருப்பீர்கள். ஒருத்தர் அலங்கரித்துக் கொள்ளும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாயிடுறாங்க இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உலக பிரகாரமாகவே நான் சொல்றேன், விரும்புகிற நகை, விரும்புகிற நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடும்போது நம்ம மனசுல எவ்வளவு சந்தோஷம் வருது. உலகத்திலேயே ஒரு அலங்காரம் என்பது ஒரு சந்தோஷத்தின் அடையாளம். அப்போ பரிசுத்த அலங்காரம், கர்த்தர் கொடுக்கிற அலங்காரத்தை நம்ம அலங்கரித்துக் கொள்ளும் போது எவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும் நினைச்சு பாத்தீங்களா? உலகத்திலே ஒரு நல்ல பொருட்களினால் அலங்கரிக்கும் பொழுதே சந்தோஷம் வருதே, அப்ப கர்த்தருடைய பரிசுத்த அலங்காரத்தை நாம் அணிந்து கொள்ளும் பொழுது, அலங்கரித்துக் கொள்ளும் பொழுது எவ்வளவு பெரிய சந்தோஷம் வரும். அந்த அலங்கரிப்பை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, கனி நிறைந்த வாழ்க்கை, சமாரியா பட்டணத்திலே ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே பெரிய சந்தோஷம் வந்துச்சு. தாவீது கர்த்தரோடு நெருங்கி சந்தோஷமா இருந்தான். அவன் ரட்சிப்பை இழக்கும் பொழுது சந்தோஷத்தை இழந்தான். ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாருன கெஞ்சினான். இருந்து தெரியுதா சந்தோஷம்ன்றது எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ள அந்த ரட்சிப்பில தான் சந்தோஷமே ஆரம்பிக்குது. வேற எங்கேயும் சந்தோஷம் கிடையாது, அங்கதான் சந்தோஷம் ஆரம்பிக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் அந்த ரட்சிப்பில தான் சந்தோஷமே ஆரம்பிக்குது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய சந்தோஷம் உங்களுடைய நிலைத்திருக்கும்படிக்கும், அந்த சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொன்னார்? கனி கொடுங்கள். என் சுபாவத்தை, என் தெய்வீக சுபாவத்தை நீங்க வெளிப்படுத்துங்க, உங்களை நான் சந்தோஷமா வைப்பேங்கிறார். அங்கதான் சந்தோஷமே இருக்குதுங்கிறார். நான் கொடுக்கிற சாரத்தை உறிஞ்சி இந்த செடிக்குரிய கனியை நீங்கள் கொடிகளாகி நீங்கள் கொடுங்கள், அங்கதான் சந்தோஷங்கிறார். தேவ பிள்ளையே, பிதாதான் தோட்டக்காரர், கரெக்டா தண்ணி ஊத்துறாரு. அந்த தண்ணீர் வேத வசனமாகிய தண்ணீரை பிதாவாகிய தேவன் நிறைவாய் ஊற்றுகிறார். அது குமாரனாகிய கிறிஸ்துவாகிய செடி நிறைவாய் அதை உறிஞ்சிக் கொண்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு வேத வசனம் என்பதுதான் பெயர். அந்த வார்த்தை மாம்சமானது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துதான் அந்த தேவனுடைய வார்த்தை. செடி வார்த்தையினால் தண்ணீரினால் நிறைந்திருக்கிறது. கொடியே, அந்த சாரமாகிய அந்த தண்ணீரை நீங்க உறிஞ்சி இருக்கிறீங்களா? வேத வசனமாகிய தண்ணீரை சபையில வந்து நீங்க உறிஞ்சி எடுக்கிறீங்களா? தினந்தோறும் வேத புத்தகத்தில் இருந்து அந்த தண்ணீரை நீங்கள் உறிஞ்சி எடுக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் நிறைந்திருக்கிற அந்த வேத வசன சத்தியத்தை நீங்கள் உறிஞ்சி எடுக்கிறீங்களா? நான் இப்பொழுது சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலிருந்து அநேகர் பின்வாங்கும் பொழுது பேதுரு சொன்னான், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொன்னார். யோவான் 5:39 இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. முதல் சங்கீதம் 2 சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யோசுவாவின் புஸ்தகம் 1 யோசுவாவுக்கு கர்த்தர் சொன்ன ஒரே ஆலோசனை, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, அதில் எழுதி இருக்கையெல்லாம் கை கொண்டு நடக்கும்படி அதை இரவும் பகலும் தியானம் செய்வாயாக. வேத வசனம் ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீரை உறிஞ்சி எடுங்கள். கிறிஸ்துவுக்குள் அந்த சாரம் இருக்கிறது. கொடியாகிய நீங்களும் நானும் அதை உறிஞ்சி எடுக்கும் பொழுதுதான் நல்ல கனிகளை, கிறிஸ்துவின் அதே கனியை நமது உலகத்தில் காட்ட முடியும். இல்லைன்னா கசப்பு நிறைந்த கனிகளைத்தான் நாம் கொடுப்போம், அல்லது பாதியிலேயே உதிர்ந்து போகும் நம்முடைய கனிகள் எல்லாம். அப்படி அல்ல, அவருடைய சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கான வழி இதுதான். இப்ப தெரிஞ்சுதா நீங்க ஏன் சந்தோஷமா இல்லைன்றது? இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் வழி காட்டிட்டாரு. பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் வழியை காட்டிட்டாரு. பெற்றுக்கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். எல்லாரும் இருதயங்களை கர்த்தருக்கு நேராய் திறந்த ஆண்டவரே, நீங்க வேத வசனத்தினால் இயேசுராஜா நீங்க நிறைந்திருக்கிறீங்க. அதை நான் ஒவ்வொரு நாளிலும் உங்ககிட்ட இருந்து நான் உறிஞ்சி எடுக்கணும்பா. உங்ககிட்ட இருக்கிற வேத வசனத்தின் சகல காரியத்தை நான் உறிஞ்சி எடுக்கணும். கொடியாகி நான் உம்முடைய சாரத்தினால் நான் நிறைந்திருக்க வேண்டும். அப்பதான் நான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும், நல்ல ருசியுள்ள கனிகளை, தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்த முடியும். ஆண்டவரே, நீங்க யார் என்பதை நான் இந்த உலகத்திற்கு காண்பிக்கணும். நீங்க எப்படிப்பட்டவர் என்பதை என் வாழ்க்கையில நான் காண்பிக்கணும். நீங்க எப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் என்பதை என் வாழ்க்கையில நான் அந்த உலகத்துக்கு காண்பிக்கணும். செடியாகிய உங்களுடைய கனி எது என்பதை நான் காண்பிக்கணும். என்னை வச்சுதான் உங்களை நீங்க என்ன செடின்னு ஜனங்க பாக்குறாங்க, என்ன வச்சுதான்ப்பா ஜனங்க உங்களை மதிப்பிடுறாங்க. நான் நல்லா இருந்தா உங்களுடைய பெயர் இன்னும் மகிமை அடையும், நான் சரியா கனி கொடுக்கல நான் உங்க பேரு தான் கெட்டு போகும். எல்லாம் செடியும் சேர்த்து படித்து விட்டு போவார்கள். கொடியானது சரியாய் கனி கொடுக்கல நான் எல்லா செடியும் சேர்த்து தான் படிப்பாங்க. அப்படி நாம் இருக்கக்கூடாது. செடிக்கு நம்ம நல்ல பெயரை கொடுக்கணும், வாங்கி கொடுக்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் மிகுந்த கனிகள், நல்ல கனிகளை கொடுத்து, சாரத்தை தினமும் உறிஞ்சி எடுத்து நல்ல கனிகளை கொடுத்து, நீங்க வாக்கு பண்ணியிருக்கிற அந்த சந்தோஷத்தை, உங்க சந்தோஷத்தை நிறைவாய் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க சந்தோஷத்தை நான் நிறைவாய் அனுபவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உங்க சந்தோஷத்தை நான் நிறைவாய் அனுபவிக்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் எங்கள் மகா பரிசுத்த பிள்ளைகள், அருமையான பிதாவே, தேவர் இருந்த நாளிலும் கூட எங்களோடு கூட நீங்க, நாங்கள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வதற்கான காரியத்தை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். அதுவும் உங்கள் சந்தோஷத்தை நிறைவாய் பெற்று அனுபவிப்பதற்குரிய வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இதை கவனமாய் பிடித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்திலே நிறைந்து உம்முடைய சாரத்தை உறிஞ்சி மிகுந்த கனிகளை கொடுத்து மிகுந்த சந்தோஷத்திற்குள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய. புதிய ஏற்பாட்டு காலத்தில் எங்களை சாம்பலில் அல்லப்பா, எங்களை சிங்காரிக்கிறீங்க, எங்களை சிங்காரிக்கிறீங்க, பரிசுத்த அலங்காரத்தில் எங்களை சிங்காரிக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் அப்படிப்பட்ட அலங்காரத்தை அத்தனை பேர் உடையவர்களாய் இருக்க உதவி செய்ய ஆசீர்வதியும். புதிய கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமீன். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.